டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய்தம் வராதே மனமே, சீதம் வராதே மனமே.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர் ஐயா. நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராயிருந்தீர். ஆபத்து நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்தீர். வியாதி விக்னங்களிலே சுகம் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் உலகம் எங்கும் நடைபெறுகிற எல்லா ஆராதனை வேலைகளுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆவியோடும் உண்மையோடு மக்களுமே ஆராதிக்க நீர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எப்படி ஆராதிக்க என்று அறியாமல் தெரியாமல் ஆராதனைக்கு வருகிறவர்களுக்கு, ஆராதனை நடத்துகிறவர்கள் சரியான வார்த்தைகளை சொல்லியுமே ஆராதிக்க வழிநடத்தும் கிருபையை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கட்டாயத்திற்காகவும் கடமுறைக்காகவும் ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்றுவரையுடைய பிரசன்னத்தினாலே நீர் அவர்களை சந்தித்தரலும். நீர் அங்கே இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் காண கிருபையை தாரும். உடைய சத்திய வசனத்தை சரியானபடி கேட்க, உள்ளத்திலே உணர, தெளிவான தீர்மானங்களோடு ஆலயத்தை விட்டு திரும்பிச் செல்ல நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆலய ஆராதனை நடத்துகிற ஒவ்வொருவரையும் உடைய ஆவியினாலே நீர் நிரப்பி, உடைய வல்லமையினாலே இடைகட்டி நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் பண ஆசையினாலே குடும்பங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். போதுமான வருமானம் இருந்தாலும் இன்னும் அதிகம் வேண்டும், இன்னும் அதிகம் வேண்டும் என்று ஆண்டவரே குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்திலே சேர்ந்திருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இடமாற்றத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரமாக இடமாற்றங்களை கொடுத்து ஒரே இடத்திலே குடியிருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். திருமணமாயும் பல ஆண்டுகளாகி எங்களுக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற தம்பதியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு ஏற்ற நேரத்திலே குழந்தை செல்வங்களை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பற்பலவிதமான குடும்ப பிரச்சனைகளினாலே சமாதானம் இழந்து சந்தோஷம் இழந்து காணப்படுகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அதிகமாய் நேசிக்கவும் உம்மை அறிகிற அறிவிலே அவர்கள் வளரவும் கர்த்தர் கிருபையை தாரும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியா நின்றிருக்கிற வார்த்தையை உணர்ந்து உம்முடைய அன்பை புரிந்து ஒருவரை ஒருவர் நேசிக்க சாட்சிகளாய் வாழ நேரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் தொடர்ந்து ஏற்ற முயற்சி எடுக்கவும் சரியான நேரத்திலே நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இன்னமும் அருமையான கணவனை இழந்து அல்லது மனைவியை இழந்து தன்னந்தனியாய் குடும்பத்தை நடத்துகிற சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வருமானத்தையும் பார்த்து பிள்ளைகளையும் வளர்த்து வீட்டு பொறுப்புகளையும் கவனிக்கும் பொழுது அது எத்தனை பெரிய பணி என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஏற்ற பலனை தாரும், நல்ல சுகத்தை தாரும், பிள்ளைகளை வளர்க்க தேவையான ஞானத்தை தாரும். தவறான காரியங்களை தீர்மானம் செய்து விடாதபடி உடைய வேத வசனங்கள் அவர்களை அனுதினமும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே உமக்கு பயப்படும் பயமுள்ள, உமை நேசிக்கிற அன்புள்ள, சரியான வாழ்க்கை துணைகளை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் காவல்துறையிலே பணி செய்கிறவர்கள், ரயில்வே, விமானம் மற்றும் எல்லா விதமான வாகனங்களிலேயும் பணி செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதிக நேரம் வெளித்திருந்து பணி செய்ய வேண்டிய சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய கிருபை பலன் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். குடும்பத்தை விட்டு தூரமாய் செல்லும் பொழுது கர்த்தர் குடும்பத்தை எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பயணப்பட்டு வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான பயண கிருபைகளை, பாதுகாவலை கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்றுவரே, இந்த நாளிலேயும் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல சுகத்தை தாரும், நல்ல பலத்தை தாரும். எல்லா விதமான வியாதி பலவீனங்களிலிருந்து நீர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, யார் யார் என்னென்ன பலவீனங்களுக்காக சுவீனங்களுக்காக வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பூரண சுகம் கிடைக்க செய்ய கர்த்தர் கிருபையாய் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வாரத்திலேயும் தங்கள் திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கண்டுமை துதிக்கிறவர்களோடு நாங்களுமே துதிக்கிறோம். இந்த ஆண்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாயிருக்க தேவரீர் அருள் புரியும். எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் நீதிமொழிகளின் புத்தகம் 4:1-5 முடிய சிந்திக்கப் போகிறோம். அதிகமான வேத பகுதிகளை நாம் கடந்து செல்ல வேண்டியது இருப்பதனால் உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து வசனங்களை கவனிக்கும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். சிறுவன் இளைஞனாகி கேடான உலகத்திற்குள்ளே சென்றாலும் தொடர்ந்து தகப்பனுடைய போதத்தை கேட்க உற்சாகப்படுத்தப்படுகிறான். நீதிமொழிகள் 4:1. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். இந்த இடத்திலே பிள்ளைகளே என்று சொல்லும்பொழுது எல்லா வயதினரையும் ஆண்களையும் பெண்களையும் குறிக்கிறதா இருக்கிறது. 2:3 கவனியுங்கள். நான் உங்களுக்கு நட்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். சாலமோன் தன்னை குறித்து பேசுகிறார். அவருடைய குடும்பத்திலே அவர் தன் தாய்க்கு மிகவும் அருமையானவராயிருந்திருக்கிறார். சரித்திர புத்தகத்தை நாம் படிக்கும்பொழுது சாலமோன் முதலாவதாக தாவீது செய்த தெரிந்தெடுப்பு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் பெண்களோடே தாயோடே அந்த புறத்திலேயே வளர்ந்த ஒரு மகனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 4:4. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவது, என் கட்டளைகளை கை கொள், அப்பொழுது பிழைப்பாய். சாலமோனை ஒரு உறுதியான மனிதனாக தாவீதால் காண முடியவில்லை. எனவேதான் உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவது, அப்பொழுது பிழைப்பாய் என்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது சிறந்தது என்பதை தாவீது தன் அனுபவத்திலே கற்றுக்கொண்டிருந்தார். தாவீது பிள்ளைகளை சிறப்பாய் வளர்த்தார் என்று நாம் கூற முடியாது. தனியாக இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை செய்த பிரபலமான மனிதர்களுள் பலர் தங்கள் பிள்ளைகளை சரியாய் வளர்க்க தவறியிருக்கிறார்கள். இப்பொழுது சாலமோன் இளைஞர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். நீதிமொழிகள் 4:5-6. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானம் ஒரு பள்ளியை நடத்தும் ஒரு இளம் பெண்ணை போல சித்தரிக்கப்படுகிறது. அதற்கு எதிர்மறையானதுதான் தூரஸ்திரீ அல்லது அந்நிய பெண். இங்கே ஞானத்தின் முக்கியத்துவத்தை மீண்டும் கூறுகிறார். ஞானம் ஒரு இளைஞனை எப்படி பத்திரப்படுத்தும், பாதுகாக்கும் என்று கூறுகிறார். ஆனால் இன்று கல்வி அறிவு கொடுக்க விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறார்களா? பஸ்கல் என்பவர் சொல்லும்பொழுது, மனிதனுடைய அறிவை நேசிக்க வேண்டுமென்றால் அதை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை நேசிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை நேசித்து கற்றுக்கொள்ளும் பொழுது அதை எளிதாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் ஞானத்தின் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும் என்று கூறியிருக்கிறார். நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். கவனித்தீர்களா? அறிவை பயன்படுத்த ஞானம் தேவை, அதன்மேல் அன்பு தேவை. இன்று மனிதர்களுக்கு இதுதான் தேவை. நீதிமொழிகள் 4:8-9. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஒரு பெண் நேசிக்கப்பட வேண்டியதைப் போல ஞானமும் நேசிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது இதிலே மாற்றம் அடைகிறது. கிறிஸ்துவே நமக்காக ஞானமானார், நாம் அவரை நேசிக்க வேண்டும். இந்த பிரச்சனை வேத புத்தகத்திலே அல்ல. மனிதர்கள் வேத வசனத்தையோ தேவனையோ தேவனுடைய காரியங்களையோ நேசிப்பதில்லை, தேடுகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை குறித்த அன்பு ஆசை இருதயத்திலே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராகிறார். நீதிமொழிகள் 4:10. என் மகனே, கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். தொடர்ந்து நீதிமொழிகள் 4:11-13 வாசிக்கிறேன். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இது பத்சேபாள் சாலமோனிடத்திலே பேசுவது போல இருக்கிறது. ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு இளைஞன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது உறுதியாக கூறப்படுகிறது. கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் நீ கற்றுக்கொள் என்பது போல இது கூறுகிறது. வசனங்கள் 14-15. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. ஏற்கனவே நாம் பார்த்தோம், இந்த புத்தகம் தீமையான மனிதனை குறித்தும் அந்நிய பெண்ணை குறித்தும் எச்சரிப்பு கொடுக்கிற ஒரு புத்தகமாயிருக்கிறது. இந்த அந்நிய பெண் ஒரு விபச்சார ஸ்திரீயாயிருக்கிறாள். இதற்கான ஒரு ஆவிக்குரிய விளக்கமும் இருக்கிறது. நீதிமொழிகள் 4:16-17 வசனங்கள், பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவர்கள் யாரையாயிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போவோம், அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். துன்மார்க்கமான மனிதனும் அந்நிய பெண்ணும் எப்படி வாழுகிறார்கள் என்பதை இது சித்தரிக்கிறது. அவர்களுக்கு தீமையான காரியத்தை செய்யாவிட்டால் நித்திரை வராது. இந்த செய்தித்தாளை நீங்கள் திறந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்யும் கொடுமைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அவற்றிலே பல காரியங்களை நீங்கள் இதுவரை எண்ணி பார்த்திருக்க கூட முடியாது. மனிதனுடைய இருதயம் பாவத்திற்குள்ளே அவ்வளவு ஆழமாய் சென்று கொண்டிருக்கிறது. இன்று நாம் மிக நெருக்கமாக பழகும் பலர் எல்லா காலங்களிலேயும் மிக சிறந்தவர்களாக இருக்கிறதில்லை. சிலர் மிக அருமையானவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் நாம் சந்திக்கும் மனிதர்களை குறித்து நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய நாளுக்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுது பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதோடு கூட, ஆண்டவரே, நான் இன்று சந்திக்க போகும் இனியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு நல் மனதை தாரும், அதே வேளையிலே தீமையான மனிதர்களை நாங்கள் இனம் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டும். சிலர் உங்களிடத்திலே நண்பர்களைப் போல பழகுவார்கள். அப்படிப்பட்ட பலர் டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியத்திற்கும் உண்டு. அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற இன்னும் சிலர் ஊழியங்களுக்கு இடையூறு விளைவிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். மனிதனுடைய இருதயம் நம்பப்படத்தக்கதல்ல. எனவே நாம் மிக கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிறவர்களை இனம் கண்டுகொள்ள கர்த்தரே நமக்கு கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 4:18 வசனத்திலே நாம் பார்க்கிற மனிதர்களையும் சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட நீதிமானுடைய பாதை பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே 19 வசனம் என்ன எச்சரிக்கிறது? துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதிலென்று அறியார்கள். இரண்டு வழிகளை குறித்து இங்கே பார்க்கிறோம். ஒன்று நீதிமான்களுடைய பாதை, அது வெளிச்சத்தின் பாதை. மற்றும் ஒரு பாதை துன்மார்க்கருடைய பாதை, அது இருளின் பாதை. இது இயேசு கிறிஸ்து கூறிய அகலமான பாதையை குறிக்கிறது. இன்று அகலமான பாதைகளிலேதான் அநேகர் இருக்கிறார்கள். மாயாஜால சந்தை அங்கேதான் இருக்கிறது. அங்கே எல்லா கேளிக்கைகளும் உண்டு. மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களிலே எப்பொழுதும் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அதை விடுதலையின் மார்க்கம் என்று சொல்வார்கள். நம் விருப்பப்படி வாழலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பாதையின் ஆரம்பத்திலேதான் அது விரிவான பாதையாயிருக்கிறது. ஆனால் செல்ல செல்ல அது குறுகிக் கொண்டே செல்கிறது. அது இருளான பாதையாகிவிடுகிறது. பாதையின் ஆரம்பத்திலே விளக்கு உண்டு. தொடர்ந்து சென்றால் அது முழுவதும் இருளாயிருக்கிறது. எதிலே தவறி தடுக்கி விழுகிறோம் என்பதை அவர்கள் அறியார்கள். அதற்கு எதிர்மறையானதுதான் குறுகிய பாதை. யோவான் 14:6 வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, நானே வழி என்று கூறியிருக்கிறார். அவராலே இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்திலே செல்ல முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4:12 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுதும், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10:9 வசனத்திலேயும் இயேசு தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, நாமும் குறுகிய வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும். அகலமான பாதையை குறித்து நீதிமொழிகள் 16:25 வசனத்திலேயும் கூறப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16:25, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 4:20-22 வசனங்களையும் கவனியுங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் சேவையை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்றுதான் கூறியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, எனவேதான் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் ஆரோக்கியமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனடுத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இது நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை குறித்து மிக கவனமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது. இருதயம் இரத்தத்தை சரீரமெங்கும் அனுப்புகிற வேலையை செய்கிறது. இருதயம் ஒருவனுக்கு ஜீவனுக்கு எத்தனை முக்கியம் என்பதை 2700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் மிக தெளிவாக கூறிவிட்டார். இயேசு கிறிஸ்துவும் இருதயத்தை குறித்து சொல்லும்பொழுது மத்தேயு 15:19 இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று கூறியிருக்கிறார். இருதயம் எத்தனை முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத அகராதியை எடுத்து இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வேத வசனங்களையும் கவனமாய் வாசித்து பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, நம் இருதயத்தை எல்லா காவலோடும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் கேட்பது மிக முக்கியமானது. நாம் கற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. நாம் பார்ப்பது மிக முக்கியமானது. நம் வாழ்க்கையின் எல்லா முக்கியமான காரியங்களும் நம்முடைய இருதயத்திலிருந்தே வெளிவருகிறது என்பதை நாம் அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். இரத்த ஓட்டத்தை குறித்தும் அதற்கு இருதயத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் கண்டறிந்து வெளிப்படுத்துவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே இருதயத்தின் முக்கியத்துவத்தை குறித்து வேதம் மிக தெளிவாய் கூறியிருக்கிறது. ஏற்கனவே நான் கூறியது போல இயற்கைக்கு எதிரான எந்த காரியத்தையும் நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியாது. நீதிமொழிகள் 4:24, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் இருதயத்திலிருந்து ஆரம்பமாகிறது. ஆனால் உதடுகளும் வாயும் பேசுகிறது. இருதயமாகிய கிணற்றினுள் இருப்பது வாளியாகிய வாயிலிருந்து வருகிறது என்று ஒருவர் கூறியிருக்கிறார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இன்றோ நாளையோ நம் இருதயத்தில் உள்ளதை நம் உதடுகள் கூறப்போகிறது. நீதிமொழிகள் 4:25-27 வாசிக்கிறேன். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது, உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஒரு இளைஞன் எத்தனை கவனமாக இருக்க வேண்டியவனாயிருக்கிறான் இல்லையா? ஒருவர் தனது அனுபவத்தை கூறும்பொழுது, நான் இளைஞனாயிருக்கும்பொழுது ஒரு சூழ்நிலையிலே கைது செய்யப்பட்டேன். இது என் வாழ்க்கையின் பின்னான பல ஆண்டுகளாக நான் திரும்ப திரும்ப என் வாழ்க்கையிலே பிரதிபலித்துக் கொண்டு இருந்த ஒரு காரியம் என்று கூறினார். இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் இள வயதிலேயே போதை மருந்திற்கும் மதுபானங்களுக்கும் அடிமைப்பட்டு போய் தங்கள் முழு வாழ்க்கையும் கெடுத்திருக்கிறார்கள். எனவே இளைஞர்கள் எத்தனை கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். இன்று எத்தனையோ இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான வாலிப தம்பியே, தங்கையே, இள வயதிலே உங்கள் கண்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் நடைகளை குறித்து கவனமாயிருங்கள். உங்கள் காலை இந்த இளம் பிராயத்திலே தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் பின்னான காலங்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாயும் அமையும். இப்பொழுது நாம் நீதிமொழிகள் 5 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த அதிகாரத்தை கவனமாக வாசித்து பாருங்கள். ஒரு வாலிபன் தனது வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அது அவனுடைய குடும்பத்திற்கு மிக நல்லது என்று கூறப்படுகிறது. பிற்கால குடும்ப வாழ்க்கை சிறந்ததாயிருக்க வேண்டும் என்றால் வாலிபர்கள் தங்கள் வாலிப நாட்களிலே தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இன்று பல குடும்பங்களிலே இருக்கிற பிரச்சனையின் ஆரம்பம் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் முன்னதாகவே ஆரம்பமாகிவிட்டது. நீதிமொழிகள் 5:2 பாருங்கள். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். என் மகனே என்பது மீண்டும் இளைஞர்களை குறித்து கூறும் ஒரு வார்த்தையாயிருக்கிறது. கடந்த அதிகாரத்திலே துன்மார்க்கமான மனிதர்களுக்கு எச்சரிக்கையாயிருக்கும்படியாக இளைஞர்களுக்கு கூறப்பட்டது. இந்த அதிகாரத்திலே அந்நிய பெண்ணுக்கு, ஒரு விபச்சார பெண்ணிற்கு எப்படி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலில் எந்த பெண்களும் விபச்சார தொழிலிலே ஈடுபடவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். என்றாலும் தேவனை விட்டு தூரம் போன இஸ்ரவேல் மக்கள் ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் மூழ்கி போய்விட்டார்கள். இந்த காரணத்தினாலேதான் நீதிமொழிகள் 2:17 நாம் வாசித்தது போல விபச்சார வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களும் அங்கே இருந்தார்கள். அப்படிப்பட்ட பெண் ஒரு அந்நிய பெண்ணாகவே கருதப்பட்டாள். ஏனென்றால் தேவனோடு உள்ள உறவை பொறுத்தமட்டிலேயும் அவள் அந்நிய ஒரு பெண்ணாய் இருக்கிறாள். நீதிமொழிகள் 5:3-6 வரை வாசிக்கிறேன். பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் போல் கூர்மையுமாயிருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப சகோதரனே, உங்கள் உள்ளத்திலே இன்ப உணர்வுகளை கொடுக்கும் பெண்களுடைய அழகோ, அவருடைய வார்த்தைகளோ, அவர்களின் செயல்களோ உங்களை படுகுழிக்குள் இறக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆரம்ப நாட்களிலே அவருடைய பேச்சு உங்களுக்கு இனிப்பாய் தோன்றும். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களும் உங்களுக்கு இன்பத்தை கொடுப்பதாக தெரியலாம். ஆனால் அது உங்களை பாதாளத்தை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. 7-11 கவனியுங்கள். ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்தி அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுஷின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. ஆமர்மையானவர்களே, எத்தனை வாலிபர்கள் இள வயதிலே இன்பத்தை தேடி தவறான தொடர்புகளிலேயும் உறவுகளிலேயும் விழுந்து போய் தங்கள் சுகத்தையும் செல்வத்தையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பால்வினை நோய்களினாலே பாதிக்கப்படும் பொழுதுதான் அவர்கள் கதற ஆரம்பிக்கிறார்கள். 12-14 வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 5:12. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். ஆம் பிரியமானுள்ளே, தேவன் தம்மை பரியாசம் பண்ண போட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாவமான உறவுகளின் விளைவுகளை குறித்து இதற்கு மேலும் விவரிக்க முடியாது. இன்று பலர் இப்படிப்பட்ட விளைவுகளை அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திருமணமான ஒரு சகோதரனாயிருந்தாலும் சகோதரியாயிருந்தாலும் இன்றும் உங்கள் உறவுகளை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையின் பின்னான நாட்களும் வேதனை நிறைந்த நாட்களாகவே இருக்கும். இப்பொழுது தேவன் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்பதை குறித்து கூறியிருக்கிறார். நீதிமொழிகள் 5:15-17. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுக்கண் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய சந்ததி உங்கள் மனைவியின் மூலமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரு ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும், அந்நிய பெண்ணிடத்திலே அல்ல. நீதிமொழிகள் 5:18-19 வாசிக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையின் அன்பை குறித்தும் அதை தேவன் எவ்வளவு உயர்வான ஒரு நிலைமையிலே சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை குறித்தும் அது பேசுகிறது. முன்காலங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பேசுவது தவறு என்று எண்ணப்பட்டது. ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் இந்த மேன்மையான காரியங்களையும் இன்றும் அவர் மேன்மை உள்ளதாகவே தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். மனுக்குலத்தின் நன்மைக்காக தேவனே குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்நாட்களிலே பலர் முறைகேடான வாழ்க்கை வாழ்வதற்காக திருமணம் என்ற அமைப்பிற்குள்ளே வர மறுக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்பது கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவை போன்ற உன்னதமான ஒரு உறவாயிருக்கிறது. இந்த காரணத்தினாலேதான் கிறிஸ்தவ குடும்பங்கள் பிளவுபடும் பொழுது நமக்கு மிகுந்த வேதனை தருகிற காரியமாயிருக்கிறது. ஒன்று இரண்டு குடும்பங்களிலே அல்ல, பல குடும்பங்களிலே இன்று நாம் இதை பார்க்கிறோம். திருச்சபை முழங்காலிலே நின்று தவறு எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும். குடும்பங்களின் பிளவுகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசிக்கிறவர்கள் வேத வசனம் குடும்ப வாழ்க்கை குறித்து கூறுவதை அறியாமலேயே குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். இவரேயர் 13 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கிறேன். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். தேவன் திருமணத்தை உன்னதமான ஒரு உறவு என்று கூறியிருக்கிறார். இவரேயர் 13 அதிகாரம் 4 வசனத்தின் பின்பகுதியை கவனிங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அதை தங்கள் குடும்ப வாழ்க்கையிலேயும் பிரதிபலிக்க வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். பல இடங்களிலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறவர்களும் அருமையான மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு வேறு பெண்களோடு கடந்து சென்று விடுகிறார்கள். இது எதை காட்டுகிறது? உண்மையாகவே அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை, ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ருசிக்கவில்லை, உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்பதையே காட்டுகிறது. அப்போஸ்தலனாய் பேதுரு கூறும் ஆலோசனையை கவனியுங்கள். 1 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனம், அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஒரு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக வாழும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமும் ஒருவரை குறித்து ஒருவருக்கு உறுதியான நம்பிக்கையும் இருக்கும். எனவே அவர்கள் இணைந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூற முடியும். அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 5:20-23 வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைப்பூட்டுகிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்கிறது. தன்னுடைய பாவ கயிறுகளினாலேயே அவன் கட்டப்பட்டு விடுகிறான். வாலிப சகோதரனை சகோதரியே, வாலிப காலங்களிலே கொடுக்கப்படும் எச்சரிப்பை நீங்கள் கவனிக்க தவறுவீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வேதனைப்பட்டு கடந்து செல்ல வேண்டியதிருக்கும். பெற்றோருக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது, உறவினருக்கு தெரியாது என்று எண்ணிக்கொண்டு தவறான தொடர்புகளிலே மயங்கியிருக்கும் அருமையான வாலிப தம்பியே தங்கையே, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறார். அவர் வெறுக்கும் காரியங்களை அவர் இன்றைக்கு உணர்த்துவார் என்றால் தேவையில்லாத தொலைபேசி தொடர்புகளுக்கும் அவசியமற்ற நட்புகளுக்கும் இன்றே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாயா? அப்பொழுது கர்த்தர் உன்னையும் உன் எதிர்காலத்தையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9.